राधे कृष्णा, जय भोलो हरिद्वार की जय, जय भोलो गंगा माता की जय। ஒவ்வொரு நாளும் இந்த யாத்திரையில் பகவான் விதவிதமான அனுபவங்கள் கொடுக்கறான். இன்னைக்கு கங்கை கரையில் ஆச்சரியமான கங்கா ஆரத்தி பார்த்தோம். பா, எத்தனை ஆச்சரியமான ஆரத்தி, எத்தனை ஜனங்கள். 365 நாளும் இந்த ஆரத்தி சாயங்காலத்தில், வெயிலோ மழையோ பனியோ எதுவாக இருந்தாலும் இந்த கங்கா ஆரத்தி நிறுத்துறதே இல்லை. கங்கைக்கு அவ்வளோ பெரிய ஏற்றம், அத்தியாச்சரியமாக இருக்கு. கங்கோத்ரியில் யமுனையா பாகீரதியாக பார்த்ததுக்கும், ஹரித்வார்லேயும் ரிஷிகேஷ்லேயும் அவளை கங்கையாக பார்க்கறதுக்கும் எத்தனை மாற்றங்கள், எவ்வளவு ஜனங்கள், யங்ஸ்டர்ஸ்லேருந்து வயசானவா, குழந்தைகள், ரொம்ப மாடர்னாக இருக்கவாள்லாம் கூட அந்த கங்கா ஆரத்தி ஆசையோட பக்தியோட பார்க்கறதே அழகாக இருக்கு. கங்கை பரம பவித்திரமானவள், ஓங்கி உலகளந்த எம்பெருமானுடைய திருவடி அலம்பின ஜலம், அத்தியாச்சரியமாக சிவபெருமான் தன் தலையில் தாங்கின ஜலம், சடச்சாறு அப்படின்னு சொல்லுவார்கள். அற்புதமான கங்கா மாதா, பரம பவித்திரமானவள், அவளை பார்த்தாலே பவித்திரம், அவளை நினச்சாலே பவித்திரம். சாதாரணமாக தீபாவளி அன்னைக்கு கங்கா ஸ்நானமாச்சா அப்படின்னு கேட்போம். அந்த கங்கையில் ஜனங்கள் ஸ்நானம் பண்ணும் பொழுதே அந்த கங்கையுடைய ஒரு துளி ஜலம் குடிச்சுட்டோம்னாலே ஹரிஸ்மரணம் வந்துடும். அவ்வளவு சிரேஷ்டம் கங்கா மாதா. ஒரு சந்தர்ப்பத்தில் பராசர பட்டருடைய ஒரு சிஷ்யர் கேட்கிறார், சுவாமி, நாமஜபம் பண்ணுறதுக்கு ஏதேனும் விதிமுறைகள் உண்டா, அதுக்கு ஏதானும் வேறு ஏதானும் உண்டா அப்படின்றார். அப்போ பராசர பட்டர் சிரிச்சுண்டே சொல்கிறார், கங்கையில் குளிக்கப் போகிறவன் கங்கை பரம பவித்திரமானதுன்னு சொல்லிட்டு வேற ஒரு உப்பு நீர் குட்டை, ஒரு குளத்துலேயோ ஒரு கிணத்துலேயோ குளிச்சுட்டு போய் கங்கையில் குளிக்கணும்னு அவசியம் உண்டோ? இல்லையே. கங்கையில் குளிக்கும்பொழுது சரீரம் சுத்தி ஆகிற மாதிரி மனசு, இந்திரியங்கள், பாபமும் சுத்தி ஆகிறது அப்படின்னார். அப்போ நாம ஜபமும் கங்கையும் ஒன்று, ரெண்டும் நம்மளை பவித்திரமாக்காமல் விடாது. நம்ம தெரிஞ்சு சொன்னாலும் தெரியாமல் சொன்னாலும், ஸ்ரத்தையோட சொன்னாலும் அஸ்ரத்தையோட சொன்னாலும் நாம ஜபம் நமக்கு நல்லதுதான் பண்ணும். அதே போல கங்கா மாதா, எத்தனையோ மகாத்மாக்கள் மகரிஷிகள்லாம் கங்கையில் நித்தியம் அழகாக நீராடுறார்கள். கங்கை கரையில் பல சாதுக்கள் அதி விசேஷமாக தியானம் பண்ணுறா. அந்த காலத்திலெல்லாம் நிறைய பேருக்கு ஒரு ஆசை உண்டு, கங்கையில் போய் சரீரத்தை விடணும் அப்படின்னு சொல்லுவா. இந்த கங்கை எப்பேற்பட்ட பாபம் பண்ணி மரணம் அடைஞ்சாலும் அவர்களுக்கு நல்ல கதி கொடுக்கக்கூடியவள் இந்த கங்கை. அதனால தான் சக்கரபுஸ்திரர்கள் கபிலாச்சாரியருடைய சாபத்தினாலே சாம்பலா போயிட்டா. அவ நல்ல கதி அடையாம கதர்றார்கள். அப்பதான் பகீரதன் பகு பிரயத்தனப்பட்டு பிரார்த்தனைப்பட்டு பண்ணி அழகா கங்கைய பூமிக்கு கொண்டு வரார். பூமிக்கு கொண்டு வந்தோடனே அவளுடைய அந்த சாம்பல், அந்த அஸ்தி இருக்கு இல்லையா, அதுல கங்காஜலம் பட்ட உடனேயே படாத பாடுபட்டுருந்த சக்கரபுத்திரர்கள்லாம் மோட்சம் அடைஞ்சார்கள் அப்படின்னு காண கிடைக்கிறது. அப்போ எவ்வளோ வசத்தின்னு பார்த்துக்கோங்கோ கங்கை. ஸ்ரீமத் ராமாயணத்தில் பாலகாண்டத்தில் கவனித்து பார்த்தோம்னா ராம விஷயத்தை விட கங்கா மகாத்மியம்தான் ஜாஸ்தி. விஸ்வாமித்திர அந்த கங்கையினுடைய மகாத்மியத்தை ரொம்ப அழகாக வர்ணிக்கிறார். தொட்டு 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 கங்கையை வர்ணிக்கிறார். ராமச்சந்திரமூர்த்தி, லக்ஷ்மணன் இவாள்லாம் கூட அழகாக ஸ்நானம் பண்ண கங்கை, பலராமர், விதுரர், எத்தனையோ மகாத்மாக்கள்லாம் ஸ்நானம் பண்ண கங்கை, ஆதிசங்கர பகவத் பாத, சுவாமி ராமானுஜர், நிகமாந்த மகாதேசிகர், ஸ்ரீ மணவாள மாமுனிகள், ராகவேந்திரர், மத்வாச்சாரியார், எல்லா மகாத்மாக்களுக்குமே கங்கை அப்படின்னா ஒரு தனியாக ஒரு மரியாதை உண்டு. ஹரிபாத தீர்த்தம் அப்படின்னு அவளுக்கு பெயர். அந்த கங்கையை ஹரித்வாரில் கொண்டாடுறது ரொம்ப அழகாக இருக்குது. நிஜமாகவே பாரதம் எவ்வளவு வசதின்னு ஒவ்வொரு இடமா போய் பார்க்கும்பொழுது தான் தெரியறது. கடுங்குளிர் பத்ரிநாத்தில் அங்கேயும் ஜனங்கள் ஆனந்தமாக 6 மாதம் ஊரில் இருக்க, அப்புறம் 6 மாதம் வீடெல்லாம் அப்படியே விட்டுட்டு போயிடுறார்கள். திருப்பி 6 மாதம் கழிச்சு வர பத்திரமா தான் இருக்கு எல்லாமே. கேதார்நாத் போகிறதுக்கு ரோடு எதுவுமே கிடையாது, ஹெலிகாப்டர்ல நடந்து தான் போகணும். அந்த பனிமூடி இமயமலைக்கு நடுவில் சின்னதாக ஒரு கிராமம், அதுலேயும் வாழ்ந்துட்டு இருக்கார்கள் ஜனங்கள். எத்தனை அற்புதமானது! கங்கோத்ரி யமுனோத்ரி எல்லாம் எங்கெங்கயோ உச்சாணிக்கலையில் உட்காந்துட்டுருக்கு இமயமலையில். அங்கேயும் சின்ன சின்ன கிராமங்கள், அங்கேயும் அவாபாட்டுக்கு ஆனந்தமாக இருக்க, உலகத்துக்கும் அவளுக்கும் சம்மந்தமே இல்லை. அது அதிசயம்னா பாண்டிகேஸ்வரர், சின்ன ஒரு கிராமம், பாண்டவர் ஜென்மபூமி, அவாபாட்டுக்கு இருக்கா. இந்த பக்கம் வடக்கில் எப்படி இருக்குன்னா பாம்பே குஜராத்தில் அது இன்னொரு பக்கம் அழகாக இருக்குது. கல்கட்டா ஒரிசா பூரி அது இன்னொரு பக்கம் அழகு. கேரளா தமிழ்நாடு ஆந்திரா கர்நாடகா அது இன்னொரு அழகு. பாரதம் எந்த பக்கம் போனாலும் எத்தனை விதமான அழகு. அப்போ பாரத யாத்திரை அப்படின்றது பெரிய புண்ணியம். எவ்வளவு முடியுமோ பாரதத்தை பார்க்கணும், அசந்து போக வேண்டியிருக்கு. எத்தனையோ தேசங்கள் இருக்கு, ஆனால் எல்லா தேசத்துலேயும் இப்படி நதிக்கு ஒரு ஆரத்தி உண்டா? இதை பார்க்கறதுக்கு இத்தனை ஜனங்கள் கூடுவாளா அப்படின்னா அதுதான் பாரதத்தினுடைய பரம பவித்ரம். எத்தனையோ பெரிய பெரிய சயின்டிஸ்ட்லாம் கூட கங்கையை ரிசர்ச் பண்ணி பார்க்குறா. அந்த பணத்தெல்லாம் அப்படியே போட்டுருவா, இந்த பணமெல்லாம் அப்படி மிதந்துட்டு போகும். அந்த பணம் மிதந்து அழுகி கிடக்கும் இல்லையா, அங்கே இருக்கிற ஜலத்தை எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா கூட ஒரு பாக்டீரியாஸ் வைரஸ் எதுவுமே இல்லை, இது ப்ரூவ் ஆயிருக்கு. அப்படிப்பட்ட கங்கையை நாங்கள் ஒரு 10 நாளாக அவளோட தான் சுற்றின்னு இருக்கோம். சரியாக எங்கள் யாத்திரையில் கூட கையை பிடிச்சின்னு யார் வரான்னா கங்கை தான். அப்படி பார்த்தோம், ஹரித்வாரில் ஆரம்பித்தோம், ஹரித்வார் வரைக்கும் தாண்டி போயின்னு இருக்கோம். எங்கெல்லாம் போகிறோம்னு ஒவ்வொரு இடமா போகும்போது சொல்கிறேன் நான். அப்படி ஹரித்வார் இப்போ தான் தாண்டினா மாதிரி இருக்குது. கங்கையோட கங்கை கரையோடையே தான் ஓடின் இருந்தோம். அப்பேற்பட்ட கங்கை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் எல்லாருக்கும் பக்தி ஞான வைராக்கியத்தையும் கோவிந்த தரிசனத்தையும் பூரணமாக தருவா. அதனால் எப்போ நேரம் கிடைச்சாலும் இந்த கங்கா யாத்திரையெல்லாம் வந்து பாருங்கோ, இந்த கங்கா ஆரத்தியெல்லாம் அனுபவித்து பாருங்கோ. அதனாலே மலப்பா இருக்கு, பகவான் இப்படி ஒரு கங்கா ஆரத்தியை நீங்கள் எங்களுக்கு காட்டி கொடுத்தானே அப்படின்றது அவனுடைய பரமக்கிருப்பை. ஜெய் போலோ கங்கா மாதா கி, ஜெய் போலோ ஹரித்வார் கி.